கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம்.
அரகர நம பார்வதி பதயே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
இன்றைய தியானம் ஆசை. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்பது திருமந்திரம். ஆசை என்னை பாசக்கடலுக்குள் அமிழ்த்து விடுகின்றதெனினும் ஈசா உன்னை பற்றி ஆசை கொள்வேன், ஆனானால் நான் உய்வதற்கு அதுவே உற்ற உபாயம். ஆசையை நிறைவேற்றவே நாம் இவ்வுலகுக்குள் வந்துள்ளோம். ஆசையால் தூண்டப்பெற்று எல்லா அலுவல்களையும் செய்து வருகின்றோம். உற்றார் பலர் நமக்குண்டானது ஆசையின் பயனே. ஆசையினால் நமக்கு நாம் எல்லை கட்டிக்கொண்டோம். கடலெங்கும் நீந்தி விளையாடுகின்ற மீன் ஒன்று நீர் தொட்டிக்குள் கட்டுண்டு இருப்பது போன்று ஆசைக்குள் நாம் கட்டுண்டு இருக்கின்றோம். ஆசையை அகற்றினால் அத்தனையும் நமக்கு சொந்தம் என்பது விளங்கும். இதனையே திருமந்திரத்தில் ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனுடாயினும் ஆசை அருமின் என்பார். நமது திருக்கோவிலில் மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை என்று சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை நடைபெறும். சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை சத்ரு பயம், தீய சக்திகள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளை நீக்கி அபரிதமான பாதுகாப்பு, ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் மற்றும் தடைகளை தாண்டிய வெற்றியையும் அருளும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளாகும். இந்த ஹோமத்தின் மூலம் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகும். சுதர்சன ஹோமத்தின் பலன்கள் இதோ: எதிர்ப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பு, எதிரிகளின் சூழ்ச்சிகள், பில்லி சூனியம், தீய சக்திகள் மற்றும் பல தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. கொடிய நோய்கள், தீராத வியாதிகள் மற்றும் மரண பயம் நீங்கி பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். வழக்குகள், தொழில் மற்றும் போட்டிகளில் அபரிதமான வெற்றி, கடன் தொல்லை நீக்கம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பயணம், தீ தொடர்பான ஆபத்துக்கள் மற்றும் போர் சூழல்களில் கவசம் போல இருந்து காக்கும் இந்த சுதர்சன ஹோமம். நரசிம்மர் பூஜையோ பயத்தை போக்கும். நரசிம்மர் உக்ரமானவர் என்பதால் அனைத்து வகையான பயங்களையும் மன அழுத்தத்தையும் நீக்கி தைரியத்தை அளிப்பார். அவர் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தடங்கல்கள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கலை மற்றும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கி சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகும். அன்பர்களே, இந்த நரசிம்ம பூஜை மற்றும் சுதர்சன ஹோமம் நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை என்று நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
முருகி பாடி நித்தம் வருவேன் ஐயா. அபயம் தந்திடும் சிம்மனே, அருளும் அரிய சுவாமி. திருக்கடிகை தேவா திருமகள் கேடா, தாமரை கண்ணா மணிவண்ணா, சிம்மவதனா சாந்த சுரூபா, லக்ஷ்மி நரசிம்ம தவ சரணம், லக்ஷ்மி நரசிம்ம தவ சரணம். ஸ்ரீ விஷ்ணு ரூபா நரசிம்மாவுனை வேண்டி முந்தன் மலை தன்னில் முருகி பாடியே நித்தம் வருவேனையா, ஐயா நித்தம் வருவேனையா.
மனம் என்றால் என்ன? அஷ்டவக்ரர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். நீ தவறுதலாக நான் என்று அழைத்துக் கொண்டிருக்கும் எண்ணங்களின் ஓட்டமே மனம். நாம் பொதுவாக நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தான் நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அஷ்டவக்ர கீதையின் சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் அந்த எண்ணங்கள் அல்ல, மாறாக அந்த எண்ணங்கள் ஓடுவதை கவனிக்கும் ஒரு வகையான சாட்சி மட்டுமே நீங்கள் என்பதாகும். நீ நிஜமாகவே உன் மனம்தானா அல்லது அதன் ஓட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாயா என்ற கேள்வி எப்பொழுதும் எழும். நான் என்று நீ எதை அழைக்கின்றாயோ அதுவெல்லாம் வெறும் எண்ணங்களில் ஓட்டம் என்றால், அதைத்தான் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றாயா? அஷ்டவக்ரரின் கூற்றுப்படி மனம் உனது உண்மையான இயல்பு அல்ல, அதுவும் வெறும் அசைவு, இடைவிடாத ஓட்டம், நீ உன்னை தவறாக புரிந்து கொண்ட ஒரு சப்தம் மட்டுமே. இதை நீ தெளிவாக காணும் கணத்தில் ஏதோ ஒன்று மாறுகிறது அல்லது மாற்றம் நிகழ்கின்றது. நீ இனி மனதிற்குள் இல்லை, நீ அதை கவனிக்கும் சாட்சியாக மட்டுமே மாறிவிடுகின்றாய். இது தத்துவம் அல்ல, இது விடுதலையின் தொடக்கம். ஒரு கணம் அமைதியாக இரு. எண்ணங்கள் மறைந்து போனால் நீயும் மறைந்து விடுவாயா? மனம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் மனம் இருப்பதாக நினைக்கும் பொழுது எண்ணங்கள் ஓடத் துவங்குகின்றன. ஒருமுறை சீடர்கள் ராமகிருஷ்ணரிடம், சுவாமி, இந்த நான் என்பது யார், இந்த மனம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஒரு வெங்காயத்தை உதாரணமாக காட்டினார். நீங்கள் ஒரு வெங்காயத்தை எடுத்து அதன் தோலை உரிக்க தொடங்குகின்றீர்கள். முதலில் ஒரு சிவப்பு தோல் வருகின்றது, அதை நீக்குகின்றீர்கள். அதற்கு பிறகு ஒரு வெள்ளை அடுக்கு வருகின்றது, அதையும் நீக்குகின்றீர்கள். இப்படி அடுக்கடுக்காக உரித்துக் கொண்டே போனால் இறுதியில் அங்கே என்ன மிஞ்சும்? ஒன்றுமே இருக்காது. அது ஒரு வெற்றிடம் போல் ஆகும். அதே போல்தான் மனிதனும் நான் உடல் என்கின்றான். அந்த அடையாளத்தை உரித்தால் நான் மனம் என்கின்றான். நான் புத்தி, நான் உணர்ச்சி என்று அடுக்கடுக்கான எண்ணங்களை உரித்துக் கொண்டே போனால் இறுதியில் மனம் என்று தனியாக எதுவுமே இல்லை என்பது புரியும். அங்கே எஞ்சுவது வெறும் அறிவாற்றல், அதாவது பியோர் கான்சியஸ்னஸ் என்பது, அல்லது நீங்கள் குறிப்பிட்ட அந்த சாட்சி, அதாவது விட்னஸ் மட்டுமே என்பார். ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லும் இன்னொரு குட்டிக்கதை இதோ. ஒருவன் இருட்டில் ஒரு மரத்தை பார்த்து அது பேய் என்று பயப்படுகின்றான். அந்த பயத்தினால் அவன் உடல் நடுங்குகின்றது, ஓடுகின்றான். ஆனால் யாராவது ஒருவன் விளக்கை கொண்டு வந்து காட்டினால் அங்கே பேய் இல்லை, அது வெறும் மரம் என்பது தெரியும். மனம் என்பது ஒரு பேயை போன்றது. விசாரணை என்னும் ஒளியை கொண்டு தேடி பார்த்தால் மனம் என்னும் ஒரு பொருள் அங்கேயே இல்லை என்பது புலப்படும். மனம் என்பது உண்மையில் எண்ணங்களின் தொகுப்புத்தான். எண்ணங்கள் ஓய்ந்துவிட்டால் அங்கே மனம் என்ற மாயை மறைந்துவிடும். மீண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மற்றொரு இடத்தில் சொல்லுகின்றார், மனம் என்பது ஒரு துணி போன்றது, அதற்கு தனியாக நிறம் கிடையாது. அதை எந்த சாயத்திலும் எண்ணத்திலும் தோய்க்கின்றோமோ அதே நிறமாக அது மாறுகின்றது. ஆனால் அந்த சாயத்தை நீக்கிவிட்டால் அது வெறும் வெற்று துணிதான். அஷ்டவக்ரர் சொல்வது போல எண்ணங்கள் மறைந்தாலும் நீங்கள் மறைந்து விட மாட்டீர்கள், மாறாக நீங்கள் உங்கள் உண்மையான சுரூபத்தில் சாட்சியாக நிலை பெறுவீர்கள். அந்த அமைதிதான் உண்மையான விடுதலை. ஆறுமுகனின் 12 கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
துயரம் இல்லை இந்த முதம் நேசுகின்ற அழகு முல்லை ஐயா உன் குடத்தை சொல்ல இங்கே வார்த்தை இல்லை
என்பது என்ன? அதை கையாள்வதா அல்லது அதை கடப்பதா என்ற கேள்வி ஆன்மீக சந்திப்பின் ஒரு முதல் படி. இதற்கு ஒரே கோணத்தில் பதிலில்லை, ஆனால் இரண்டு அடுக்குகளில் புரிந்து கொள்ளலாம். மனம் மாயையா அல்லது அவசியமா? அஷ்டவக்ரர் அஷ்டவக்ர கீதையில் சொல்வது போல மனம் என்பது நான் என்று தவறாக அழைக்கப்படும் எண்ண ஓட்டங்கள். அதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வது ஒரு சாயம் பிடிக்கும் துணி. இதன் பொருள், மனம் உண்மையான நீ அல்ல, ஆனால் அது முழுமையாக இல்லாத ஒன்றும் அல்ல. அது ஒரு கருவி, நீ பயன்படுத்தினால் பயன்படும், அல்லது அது உன்னை பயன்படுத்தினால் சிக்கல்தான். மனம் தேவையா இல்லையா? வாழ்க்கை நடைமுறைக்கும் மனம் மிகவும் அவசியம். நினைவுகள், தீர்மானம், உறவுகள், செயல்கள் இவை எல்லாம் மனதின் மூலம்தான் நடக்கின்றன. ஆனால் ஆன்மீக உண்மைக்கு மனம் தேவையே இல்லை. ஏனெனில் மனம் இருக்கும் வரை இருபாடு என்ற டுவாலிட்டி இருக்கும். மனம் மறைந்தால்தான் ஒன்றே என்ற நான் டுவாலிட்டி தெரியும். அப்படியானால் சரியான பாதை எது? கேள்வியில் சொன்னது போல் இரு வழிகள், மனதை கையாள்வது அல்லது மனதை கடந்த நிலை. உண்மையில் இது இரண்டும் வேறு பாதைகள் அல்ல. இவை இரண்டும் ஒரே பாதையின் இரண்டு நிலைகள். ஆரம்பத்தில் மனதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கவனம், தியானம், நல்ல எண்ணங்கள், இல்லையெனில் மனம் உங்களை இழுத்துக்கொண்டே செல்லும். பின்னர் மனதை கவனிக்கும் சாட்சியாக மாற வேண்டும். நான் எண்ணமல்ல என்ற தெளிவு கிடைக்கும். இறுதியில் மனம் தானாகவே அமைதியாகும். அப்பொழுது கடக்க வேண்டும் என்ற முயற்சியும் தேவையில்லை. ஒரு எளிய எடுத்துக்காட்டு உங்களுக்கு. மனம் என்பது ஆறு. நீ கரையில் நிற்கும் ஒரு சாட்சி. நீ ஆற்றில் விழுந்தால் போராட்டம், நீ கரையில் இருந்தால் அமைதி. ஆக மனம் தேவையா என்பதற்கான நேரடி பதில் இதோ. ஆம், மனம் வாழ்க்கைக்கு தேவை இல்லை. உண்மையை அறிய மனம் தேவையில்லை. மனதை கையாள்வதா அல்லது கடப்பதா? முதலில் கையாள வேண்டும், பின்னர் அது தானாக கடந்துவிடும். இறுதியாக ஒரு வரி, மனம் ஒரு அற்புதமான சேவகர், ஆனால் அது ஒரு பயங்கரமான எஜமான். நீ அதை கையாளும் வரை அது தேவையானது, அதை கடந்துவிட்டால் அது தேவையற்றது. எண்ணங்கள் மறைந்தாலும் நீ மறைய மாட்டாய், மாறாக நீ முதன்முறையாக உன்னை உணர்வாய். மனம் கையாள்வதா கடப்பதா? மனம் மாயை என்று சொல்வது உண்மை. மனம் அற்புதமான ஆற்றல் என்று சொல்வதும் உண்மை. வாழ்க்கைக்கு மனம் அவசியம், ஆனால் உண்மையை அறிய மனம் தேவையே இல்லை. அதனால்தான் வழிகள் இதோ. முதலில் மனதை கையாளக்கொள், பின்னர் மனதை கவனிக்கும் சாட்சியாக மாறு. இறுதியில் மனம் தானாக அமைதியாக மறையும். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன்தான், ஆனால் மோசமான எஜமான். அதை நீ பயன்படுத்தினால் உனக்கு உதவும், அது உன்னை பயன்படுத்தினால் அது உன்னை கட்டுப்படுத்தும். எண்ணங்கள் மறைந்தாலும் நீ மறைய மாட்டாய், நீதான் மிஞ்சுவாய் அமைதியாக சாட்சியாக. மந்திரம் 141 பாடல். காணுமிடமெல்லாம் நந்தியின் பாதக்கமலமே தெரிகின்றது, சிந்தனையில் எப்பொழுதும் நந்தியின் திருமேனியே திகழ்கின்றது, வாயால் மந்திரமாக எப்பொழுதும் உச்சரிப்பதும் நந்தியின் நாமம், என் புத்தியில் இன்றும் நிற்பதும் நந்தியின் பொற்பாதம்தான், ஞானம் பெற்றவனின் சிந்தனை, வாக்கு, புத்தி அனைத்திலும் குருவின் தன்மையை கலந்து விடுகின்றது என்பதை அற்புதமாக விளக்கும் மகாதந்திரம் இதோ. சந்திப்பது நந்திதன் திருத்தாழினை, சந்திப்பது நந்திதன் திருத்தாழினை, சந்திப்பது நந்திசை திருமேனி, வந்திப்பது நந்திநாமம் இன் வாய்மையால், புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே என்பதுதான் அந்த திருமந்திரம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
தீர்த்திடும் ஸ்ரீவத்சனே, அபயம் தந்திடும் சிம்ம